படைக்கப்பட்டதுன்னா அது ஒரு நாள்ல அழியும். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்க்கறோம், எல்லா பொருளும் ஒரு காலத்துல செய்யப்பட்டது, ஒரு நாள் செய்யப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருக்கும், அப்புறம் அழிஞ்சு போயிரும். இதுக்கு உலகத்தில் உள்ள எந்த பொருளும் விதிவிலக்கு கிடையாது, எல்லா பொருளும் அப்படிதான். உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் நம்ம சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா, இந்த மொத்த உலகமுமே அப்படிதான் அப்படிங்குது. மொத்த உலகமுமே ஒரு காலத்தில் முழுமையாக படைக்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. அந்த குறிப்பிட்ட காலம் நமக்கு ரொம்ப அளக்க முடியாத காலமா இருக்கலாம், என்ன அது வேற விஷயம். ஆனா அதுவும் அந்த காலத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகம் நிலை பெறும், பிறகு இறுதியாம் காலம் வரும் பொழுது இந்த மொத்த உலகமும் அழியும் என்றுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆக உலகமானது தோற்றம், இருப்பு, அழிவு என்ற மூன்று தொழில்களுக்கு உட்படுகின்ற பொருள் என்பது சைவ சித்தாந்த கருத்து. எனவே உலகம் முத்தொழில் படுவது, ஆகையினாலே அதை தோற்றுவிப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் பிறகு அழிப்பதற்கும் ஒருவன் வேண்டப்படும் என்று இந்த முறையிலே போகின்றார். அப்போது சொல்கின்றார்கள், நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப வேகமா போகாதீங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. அது தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளாக இருந்தால்தானே அதை தோற்றுவிப்பது ஒருத்த வேணும். அது தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது முன்பும் அப்படித்தான் இருந்தது, இப்போது இருக்கின்றது, இனியும் இப்படித்தான் இருக்கும் என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்பான் இல்லையா. அப்போ அதுக்குதான், உலகத்துல வந்து உள்ள எந்த பொருளை வேண்டுமானாலும் நீ பார், அந்த பொருள்கள் எல்லாமே ஒரு காலத்தில் தோன்றி பிறகு குறிப்பிட்ட காலம் வரை நிலை பெற்று பிறகு அழியக்கூடிய பொருளாகத்தான் இருக்கின்றது. இப்படி மூன்று தொழில்களுக்கு உட்படக்கூடிய பொருளாக இருக்கின்றது. இந்த மூன்று தொழில்களுக்கு உட்படக்கூடிய பொருள்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு நீளமா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதுக்குதான் கலை சொற்கள் வைத்திருக்கின்றார்கள். கலை சொற்கள் நம்முடைய வசதிக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம பொருளை புரியாம பயன்படுத்தினாதான் நமக்கு சிரமம். பொருளை புரிஞ்சுட்டா அப்புறம் என்ன சிரமம் பாருங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படி மூன்று தொழில்களுக்கு உட்படும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது சிரமம். அதுக்கு ஒரு பெயர் வைத்து விட்டார்கள், காரியம் வைத்து விட்டார்கள். ஏற்கனவே சொன்ன நம்ம ஏற்கனவே பயன்படுத்துற சொற்கள் தான் இங்க வரும்னு சொன்னேன். ஆனா இந்த பாடத்தில் வரும்போது அதுக்குன்னு சிறப்பான பொருள் இருக்கும்னு அதான் முதல்ல நான் திருப்பி திருப்பி சொன்னேன். காரியம் என்னையா ஒரு காரியமா போய்கிட்டு இருக்கேன், இப்ப வராத பரவுவான்னு சொல்லுவோம். காரியமான காலில் விழுந்தாலும் பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றோம். ஆக நாம காரியம்னு பயன்படுத்தக்கூடிய பொருள் வேறு. இங்க நம்முடைய தத்துவ துறையிலே காரியம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள், அதெல்லாம் காரிய பொருள்னு பேர். அந்த அர்த்தத்துல தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடக் கூடாது. இங்க பாடத்துல இப்படி ஒரு அர்த்தத்துல இருக்கு, நாம பாக்குற அர்த்தத்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சரிதானா. காரியம்னா தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள், அதுல பொருள் எல்லாமே காரிய பொருள் தான். அப்ப இந்த உலகத்தில் நாம் காண்கின்ற ஒவ்வொரு பொருளுமே தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள் தான் இல்லையா. அந்த பொருள்களுக்கெல்லாம் என்ன தன்மை உள்ளதோ, அந்த பொருள்களிடமெல்லாம் என்ன தன்மை காணப்படுகின்றதோ, அதே தன்மை இந்த மொத்த உலகத்திலும் காணப்படுவதனாலே அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளை போலவும் இந்த மொத்த உலகமும் ஒரு காரிய பொருளே. தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கா, அந்த பொருள்கள் எல்லாம் ஒரு தன்மை காணப்படுகின்றதா, அதே தன்மை இந்த மொத்த உலகத்திலும் காணப்படுகின்றது. எனவே இந்த உலகமும் தோற்றம், இருப்பு, அழிவு மூன்றையும் எழுதக்கூடியது. நீ சொல்வது போல என்றுமே இப்படி இருக்கக்கூடியதல்ல. ஒரு சிந்தனை செய்யற நல்ல சிந்தனை தான், ஏன் இப்படியே இருந்து இருக்கிறது என்று கொண்டால் என்ன குற்றங்க? கேள்வி நல்ல கேள்விதான், ஆனால் இப்படி ஒரு குற்றம் வந்து விடுகிறதப்பா அப்படிங்க. என்னன்னா, தோன்றியிருந்து அழியக்கூடிய பொருள் எல்லா பொருளையும் பார்க்கிற இல்லையா நீ, அந்த பொருள்களிடம் காணப்படுகின்ற தன்மை இந்த உலகத்திடமும் மொத்த உலகத்திடமும் காணப்படுகின்றதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவியல் யுகத்துல சைவ சித்தாந்தம் பேசுறது ரொம்ப எளிதுங்க, ரொம்ப ஈஸி. ஏன்னா அறிவியல் இவ்வளவு வேகமா வளர்கிறதே, நம்ம சித்தாந்தம் எப்படி பேச போறோம், சித்தாந்தம் எவ்வளவு காலத்துக்கு ஓடும் அப்படிங்கிற கவலைலாம் நமக்கு வேண்டாம். நம்ம ரொம்ப நம்ம வேலையை ரொம்ப எளிதாக்கிட்டு இருக்காங்க அறிவியலாளர்கள். நல்லா என்ன அவர்கள் ஆராய்ச்சி செய்யட்டும், நமக்கு தான் ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பாக்குறோம் சித்தாந்தத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரிய பொருள்களுக்கெல்லாம் ஒரு தன்மை காணப்படுகிறதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அது என்ன தன்மைன்னு கேட்டீங்கன்னா, பகுதி பகுதியாக பிரிக்கப்படக்கூடிய தன்மை. இப்ப ஒரு சைக்கிள் இருக்குங்க எடுத்துக்கோங்க, அது ஒரு காலத்தில் தோண்டி இருக்கின்றது, குறிப்பிட்ட காலம் வரை இருக்கும், அப்புறம் அவன் பழைய பாத்திரம் கிடைக்கும் எங்கேயாவது வேறும் இல்லையா. என்ன அப்படின்னா அழிஞ்சு போய்கின்றது. இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒவ்வொரு பகுதியாக நம்ம பிரித்து விடலாம் இல்லையா. முன்சக்கரம், பின்சக்கரம், பெடல், அப்புறம் உட்கார்ற சீட்டு, பின்னால கேரியர், முன்னால் இருக்கிற ஹேண்டில் பார் இல்லையா. இப்படி ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பிரித்து விடலாம். ஆக இந்த பகுதி பகுதியாக பிரிக்கப்படக்கூடிய தன்மை, இந்த மேஜை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்கு கால்கள், மேற்பகுதி, கீழே ஒரு கட்டை ஒன்று வச்சிருக்காங்க, இப்படி தனித்தனியாக பிரித்து விடலாம். எந்த பொருளை எடுத்துட்டாலும் சரி, இந்த மைக் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா பொருள்களும் பகுதி பகுதியாக பிரிக்கக்கூடியவை. இதைத்தான் அவயவ பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவயவங்காக உறுப்பு உறுப்பாக பிரித்து விடலாம். நம்முடைய உடம்பே அப்படித்தானே இருக்கு. அதனால நம்ம உடம்பும் ஒத்துழைப்படுது இல்லையா? தோற்றம் மறைவு அப்படின்னு ரெண்டுக்கும் இடைப்பட்டது நிலை பேரு இல்லையா? இப்படி தோற்றம் இருப்பு அழிவு என்ற முற்றொழிகளுக்கும் நம்ம உடம்பு உட்படுது. நம்ம உடம்பையும் பாருங்க, அதே அவயவ பகுப்பு நம்ம உடம்பிலும் காணப்படுகின்றது. கண்ணு காது மூக்கு வாய் இப்படி தனித்தனியா இப்படி சொல்லலாம். இப்ப அந்த விஞ்ஞானம் அதான் விஞ்ஞானத்தை ரொம்ப எழுது என்ன, கண்ணை வாங்கி பொருத்திக்கிடுதோம் இல்லையா, என்ன இருதயத்தையும் வாங்கி பொருத்திக்கிடுதோம், வேற என்ன சொல்றது, ரத்தத்தை செலுத்திக்கிடுதோம். அப்ப பல அவயவங்களால் ஆனதுதான் நம்முடைய உடம்பு. ஆகவே இப்ப வாரார் நம்ம அனுமான பிரமாணத்துக்கு வாரார். எது எது அவயவ பகுப்பு உடையதோ அது எல்லாமே முத்தொழிற்படக்கூடிய காரியப்பொருள், தோன்றி இருந்து அழியக்கூடிய காரியப்பொருள். ஏன்னா நம்ம முதல்ல சாதிச்சோம் அனுமான பிரமாணத்தின் மூலமாக இந்த உலகம் இருப்பதனாலே இதை உருவாக்கிய கடவுள் இருக்க வேண்டும். அவன் அதுல ஒரு கேள்வி கேட்டுவிட்டானே, என்ன செய்வது, பொல்லாதவனா இருக்கான். இந்த உலகம் முத்தொழிற்படுங்கிறதுக்கு என்னையா சான்று அப்படின்னா, நீங்க அதை பதில் சொல்லிட்டு அப்புறம் கடவுளுக்கு போங்க அப்படின்னா. உலகத்தை கொண்டுதானே கடவுளை நிலைநாட்டுவீங்க. உலகத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கேன், அதுக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. இந்த உலகம் முத்தொழிற்படவில்லை, இது நிலையான உலகம் என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்டான். அப்ப இதுக்கு இது நிலைத்தன்மை இதற்கு கிடையாது, இது முத்தொழில் படுவது, அதற்கு உரிய ஏது சொல்லணும் இல்லையா, அதையும் அனுமான பிரமாணம் துணை கொண்டு தான் சொல்றாரு. அதையும் எங்க ஆகமத்தில் சொல்லியிருக்குங்க அப்படின்னு அவங்க போகல. அதுக்கும் அனுமான பிரமாணம் தான் சொல்றாரு. எது எதில் எந்தெந்த பொருளில் அவயவ பகுப்பு காணப்படுகின்றதோ அந்த பொருள் எல்லாமே தோன்றி இருந்து அழியும். உதாரணம் உலகத்தில் எந்த பொருளான எடுத்துக்கலாம். சில பொருள்கள் பார்க்கும்போது அதனுடைய அவயவ பகுப்பு நமக்கு விளங்காம இருக்கலாம். எளிதாக விளங்கணுங்க தான் நான் சைக்கிளை சொன்னேன், இந்த மாதிரி பொருள்கள் தான் சொன்னேன். எளிதாக விளங்காத மாதிரியும் பொருள்கள் இருக்கலாம் என்ன. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, இன்றைய விஞ்ஞானத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக அது துணை செய்யும். எல்லா பொருளும் அணுக்களால் ஆகிய வேண்டாம், மூலக்கூறுகள் ஆகியவே அதுவும் அணுக்களால் ஆகியவே அணுக்களாக பிரிச்சிருந்தான் இல்லையா. அவனுக்கு நம்ம பாற்று பாற்றா பிரிக்கும், ஒவ்வொரு பாற்றும் பெருசா இருக்கு, அவன் பாற்று பாற்றா அணுக்களாக பிரிச்சிருந்தானே. சரி, இந்த அணுக்களாவது அவய பகுப்பு இல்லைன்னு சொல்றானா, அதுக்குள்ளயும் இன்னும் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்க. என்னன்னா அந்த அணுக்குள்ளையும் சிறிய துகள்கள் இருக்கின்றன, ஏன்னா அதுக்குள்ளவும் வந்து புரோட்டான்கள் இருக்கின்றன, நியூட்ரான்கள் இருக்கின்றன, எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கான். சரி, அந்த ஒரு எலக்ட்ரானாவது அவயவ பகுப்பு இல்லாம இருக்கா, புரோட்டானா அவயவ பகுப்பு இல்லாம இருக்கானா, அதுக்குள்ள இருந்தும் துகள்கள் வருகின்றன சொல்லிட்டு வளர்ச்சி அடைந்து போகிறது. வளரட்டும், வளர வளர நமக்கு அது நல்லதுதான். அவயவ பகுப்புலேயே போய்கிட்டே இருக்கு. ஆக அடிப்படை துகள்கள் இன்னைக்கு சிலதை சொல்லியிருக்கான், முந்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. புரோட்டான் நியூட்ரான்கள் அடிப்படை துகள் நாங்க, அதை மேற்கொண்டு பிரிக்க முடியாது. நாங்க டால்டன் ஒருத்தர் சொன்னாரு அணுவையே பிரிக்க முடியாதுனாரு. ஆனா அணுவை பிரிச்சுட்டாங்க. பிரிச்ச போய் இப்ப என்னெல்லாம மாணவர்கள் பையன் வருத்தப்பட்டான், என்ன சார் இவர் டால்டன் சொல்லியிருந்து எல்லாரும் சரின்னு கேட்டிருந்தாங்கன்னா நாங்க அதிகம் படிக்க வேண்டாம சார். இந்த அணுவை பிரிக்க போய் தானே உள்ள என்னெல்லாம படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. இன்னும் அதுக்குள்ளயும் பிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆக இந்த மாதிரி அவயவ பகுப்பு உடைமைதான் இந்த விஞ்ஞானம் நமக்கு உறுதி செய்யக்கூடிய உண்மை. எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டாலும், எவ்வளவு சிறிய தொழில் எடுத்துக்கொண்டாலும், இதை இன்னும் நன்கு ஆராய்ந்து பார்க்கும்போது அதுவும் பகுதிகளாக பிரிகின்றதாகத்தான் இருக்கின்றது. ஆக சித்தாந்தம் அருமையாக சொல்லிவிட்டது, எந்தெந்த பொருள் எல்லாம் அவயவ பகுப்புடையதோ அந்த பொருள் எல்லாம் தோன்றி இருந்து அழியும். இதற்கு விதிவிலக்காக இன்றைய வரை ஒரு உதாரணம் கிடையாது. என்ன இன்றைய விஞ்ஞானம் சரி, எந்த விஞ்ஞானமும் இதுக்கு வந்து மறுப்பாக எந்த உதாரணத்தையும் காட்டல. எல்லாமே அழியக்கூடியதுதான். எப்போ அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்னு சொல்றாங்களோ, அக்ரியேஷன் ஒன்னு சொல்றாங்களோ, அப்பமே அனிகிலேஷன் டிஸ்ட்ரக்ஷன் அழிவு என்பதையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினாலே இது நமக்கு சரியான ஒரு காரணம். இங்க ஏது என்னது, அங்க நெருப்புக்கு புகை என்ன, இங்க தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள், அது தோன்றியதை நம்ம பார்க்கல, அழிஞ்சதை நம்ம பார்க்கல. ஆனா நமக்கு ஒரு ஏது கிடைச்சுக்கிட்டு என்னன்னா அதான் அவயவ பகுப்புடைமை. அவயவ பகுப்பு உடையதாக இருந்தால் கண்டிப்பாக அது தோன்றி இருந்து அழியும். என்ன புகை இருந்தது என்றால் அங்கே நெருப்பு இருக்கும். அப்ப ஒரு உதாரணம் காட்டினா அடுக்களை போல, எங்கெங்க புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு அடுக்களை போல. அதே மாதிரி இங்கேயும் உலகம் அவயவ பகுப்பு உடையதனாலே தோன்றி இருந்து அழியும். அவயவ பகுப்பு உலகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லலையே. அப்படின்னா உலகம் எப்படி இருக்கின்றது, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த ஐந்து பூதங்களையும் மறந்துட்டு உலகம்னு ஒன்னு நம்ம சிந்திச்சு பாருங்க, நிச்சயமா நமக்கு எந்த உலகம் நம்ம எண்ணத்துல வராது. எல்லாம் இந்த ஐந்து பொருள்களையும் கூட்டுறவு தான். ஆக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த இப்படி அவயவ பகுப்புடையதாகத்தான் இந்த உலகம் விளங்குகின்றது. இது மட்டுமா, இவ்வளவுதான் உலகம் நினைப்போம். நம்மளுடைய உடம்பு இருக்கின்றதே இது கூட உலகத்தின் பார்ப்பட்டதுதான், கடைசியில் அது வந்து மண்ணில் தான் போகின்றது என்பது நம்ம நன்றாக அறிந்த உண்மை. இல்லையா? ஆகையினாலே இதுவும் ஐம்பூதங்கள் சேர்க்கையினால் உருவாகுதான் இந்த உடம்பும் என்பதை பின்னால் நம்ம படிக்க இருக்கின்றோம். ஆக இதுவும் வந்து உலகத்தோட சேர்ந்ததுதான். ஆண் உடல், பெண் உடல், மிருக உடல், தாவர உடல், இந்த மாதிரி உடல்கள், அப்புறம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாமே வந்து உலகம்தான். ஆக இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்றால், ஆண் உடல், பெண் உடல், அழிவுடல், மிருக உடல், தாவர உடல், அப்புறம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று இப்படி அவயவ பகுப்புடையதாக விளங்குகின்றது இல்லையா? எது எது அவயவ பகுப்புடையதோ அதெல்லாம் தோன்றி இருந்து அழியக்கூடிய காரிய பொருள். இந்த உலகத்திலும் இப்படி அவயவ பகுப்பு காணப்படுவதனாலே இந்த உலகமும் தோன்றி இருந்து அழியக்கூடிய காரிய பொருள். எனவே தோற்றுவிக்க ஒரு கடவுள் வேண்டும். கடவுளை நிலைநாட்டுவதுதான் எங்க மையக்கருத்து. எனவே இதை தோற்றுவிக்க ஒரு கடவுள் வேண்டும். ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கும், அதாவது இந்த தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள் இருக்கு பாத்தீங்களா, எந்த ஒரு இந்த தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளுக்கு தான் என்ன பேர் பார்த்தோம், அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கிடுவோம். தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளுக்கு தான் காரிய பொருள். எந்த ஒரு காரிய பொருளுக்கும் மூன்று காரணங்கள் வேண்டும் அப்படின்னு விதி. அப்ப மூணு கடவுளாயா அப்படின்னு கேட்டாதீங்க, அதுல ஒரு காரணம் கடவுள். அப்ப அது போக என்ன ரெண்டு காரணம் இருக்க அப்படின்னா, என்ன நம்ம வந்து இந்த உலகத்தையே மொத்த உலகத்தையே காரிய பொருளா எடுத்து பாக்கிறது வேண்டாம். ஏன்னா இப்ப புதுசா படிச்சுக்கிட்ட விஷயம், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு காரிய பொருள் எடுத்துக்கிடுவோம் இல்லையா? இந்த கோடை காலத்துல நம்ம வந்து மண்பான தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த பானையை எடுத்துக்கொள்வோம். நாம இந்த பானையாகிய காரியத்திற்கு மூன்று காரணங்கள் உள்ளன. பானை காரியம் தானே இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளையிலே நிரூபிச்சிடும், போட்டு உடைச்சிரும், அது காரிய பொருள் தான். ஆக அந்த பானைங்கிற காரிய பொருளுக்கு மூன்று காரணங்கள். ஒன்று என்னன்னா முதல் காரணம், இன்னொன்று துணை காரணம், இன்னொன்று நிமித்த காரணம். ஏற்கனவே கொஞ்சம் சித்தாந்தம் கேட்டவங்களுக்கு எளிதா இருக்கும், ஆனா அவர்கள் சொன்னது போல பலரும் இருக்கின்றார்கள், அதனால எல்லா அடிப்படையும் நாங்க சொல்ல வேணும். முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம், மூணு காரணம் சொல்றேன். மூன்று காரணங்களும் தமிழ் கூடிய போதுதான் ஒரு காரியம் வருகின்றதுன்னு சொல்றாங்க. இப்ப பானை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னா அந்த மெட்டீரியல் என்னது, மண்ணால் செய்தது அது. எனவே மண் தான் முதல் காரணம், ஆங்கிலத்திலே மெட்டீரியல் காஸ் என்று சொல்வார்கள். அதற்கு துணை காரணம் என்னவென்றால் அந்த தண்டு சக்கரம், தண்டு சக்கரத்தை வைத்தானே செய்கின்ற திரிகை என்று சொல்வார்கள், அது துணை காரணம். நிமித்த காரணமாக இருப்பவன் தான் அந்த குயவன், குயவன் தான் அதுக்கு நிமித்த காரணம், எஃபிஷியன்ட் காஸ் என்று சொல்வார்கள். துணை காரணத்தை இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் சொல்வார்கள், தேவையான துணை கருவி. நிமித்த காரணத்தை எஃபிஷியன்ட் காஸ் சொல்வார்கள், அவனுடைய கை வன்மையினாலே அது உருவாகின்றது. நானும் போய் சுத்திட்டு இருந்தா நீங்க வேற ஏதாவது தான் வரும், எனவே அது எஃபிஷியன்ட் காஸ் சொன்னார்கள், நிமித்த காரணம். எந்த ஒரு காரியத்துக்கும் சரி, எப்படி ஒரு வரையறை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இது பானையும் சரி, இன்னைக்கு உள்ள கம்ப்யூட்டரானும் சரி, அந்த துணை காரணங்கள் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் அவ்வளவுதான். என்ன ஆக அந்த மாதிரி நிமித்த காரணம், முதல் துணை நிமித்தம், மூணு காரணங்கள். எந்த ஒரு காரியத்துக்கும் இந்த மூணு காரணங்கள் வேண்டும். காரியங்கிறத இப்ப நீங்க தோண்டியிருந்து அழியும் பொருங்கிற ஞாபகத்தோடய கேட்டு வரணும். எந்த காரிய பொருளுக்கும் மூன்று காரணங்கள், முதல் துணை நிமித்தம். அந்த மாதிரி இந்த உலகம் ஒரு காரிய பொருள் சொல்லியாச்சு, ஏன்னா அதுல அவயவ பகுப்புடமை இருக்கு, பானையிலையும் அவயவ பகுப்புடமை இருக்கு, அத மாதிரி உலகத்திலயும் இருக்கு. இன்னும் ரெண்டு காரணங்கள் சொல்லுவார் சுயநாத சுவாமிகள், அது அவர்களை தவிர யாராவது சொல்ல முடியும். அவன் அவள் அதுன்னு சூத்திரம் ஆரம்பிச்சு பாத்தீங்களா, இந்த அவன் அவள் அது வச்சுக்கிட்டு மூணு காரணங்களை இதில் அடக்கி காட்டுவார் ரொம்ப நயமா. அது சொன்ன பிறகுதான் ஆமா மூணு காரணங்கள் இருக்கின்றதே, சொன்ன பிறகு எளிதா இருக்கு, ஆனா இதை நாம ஏன் முதல்ல சிந்திக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நினைக்கும் நாம. அவர் ஒவ்வொரு உரை சொல்லும் போது உரை படிச்ச பிறகு அந்த பாட்டை படிக்கும் போது ஆமா தெளிவா தான் இருக்கு பாட்டு, நமக்கே முதல்ல தெரியாம போச்சு, இதுக்கே இவ்வளவு மாறுபாடான உரைகள்லாம் எழுதுன அப்படிங்கும் இல்லையா, வழியை காட்டிட்டதுனால தெளிவா இருக்கு. ஆகவே அங்க பாக்குறோம் மூணு மூணு காரணம் சொல்லுதா, அவைவ பகுப்பு உடமை இருந்தாலே போதும், அது முத்தொழிற்படக்கூடிய காரிய பொருள் தான். இன்னொன்னு என்னன்னா பலவாகவும் சடமாகவும் இருக்கும். நான் இப்ப பானை எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு பானை தான் உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, பல பானைகள் இருக்கின்றன, அவை அனைத்தும் சடப்பொருள்கள் இல்லையா, அறிவு இல்லாத பொருள்கள். பலமாகவும் சடமாகவும் இருப்பவை எல்லாமே தோன்றி இருந்து அழியும். முதல்ல ஒரு எதுதான் எடுத்தோம், எது எது அவயவ பகுப்புடையதோ அதெல்லாம் தோன்றி இருந்து அழியும். அடுத்தால என்ன எடுத்தோம், பலமாகவும் சடமாகவும் இருப்பன எல்லாம் தோன்றி இருந்து அழியும். அதுக்கப்புறம் இது போக இன்னொன்று இருக்கா சார் அப்படின்னா இன்னொன்னு சொல்றாரு, எது எது சுட்டி அறியப்படுமோ அதெல்லாம் தோன்றி இருந்து அழியும். சுட்டி அறியப்படுதல் நமக்கு சுட்டெழுத்துகள் தெரியும், சுட்டி அறியப்படுதுங்கிறதுக்கு வரையறை கொடுக்காங்க சித்தாந்தத்தில், அதான் பெரிய விஷயம். ஏதாவது ஒரு காலத்தில் ஓரிடத்தில் ஒரு பொறியின் துணை கொண்டு அறிதல், அதான் சுட்டி அறிதல். என்ன அருமையா வரையறை கொடுத்திருக்காங்க பாருங்க, எதுவுமே நான் கொடுக்கல, எல்லாம் நூல்ல இருக்கிறது தான்.
சுட்டி அறிதல். சுட்டி அறிதல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு காலத்தில், ஏதேனும் ஒரு காலத்தில், ஓரிடத்தில் ஒரு விடயத்தை, ஏன்னா அது காட்சியா தான் இருக்கணும், இல்ல ஒளியா கூட இருக்கலாம், மனமா கூட இருக்கலாம் இல்லையா, அதான் விடயம்னு பொதுவா போட்டேன். ஏதேனும் ஒரு காலத்தில் ஓர் இடத்தில் ஒரு விடயத்தை, ஒரு விடயத்தை ஒன்னொன்னதான் அறிய முடியும், ஒரு விடயத்தை ஒரு பொறியின் துணை கொண்டு, பொறி இல்லாம அறிய முடியாது இல்லையா, ஒரு பொறியின் துணை கொண்டு, கண்ணோ அல்லது மூக்கோ வாயோ ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு அறிதல், அதுதான் சுட்டி அறிதல். அப்படி சுட்டி அறியும் பொருள் எல்லாமே காரிய பொருள்ட்டாங்க. இது என்ன அருமையான ஏது பாருங்க, நம்ம பாக்குற ஒவ்வொரு பொருளும் ஏதாவது ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஒரு பொறியின் துணை கொண்டு தானே பாக்குறோம், அது தோண்டியிருந்த அறிவு தானே இருக்கு, அப்படி நினைப்பா இந்த மொத்த உலகத்தையும் பாக்குற இல்லையா. எனவே இந்த உலகமும் சுட்டி அறியப்படுகின்றது. அப்படி சுட்டி அறியப்படும் பொருள்களால் ஆனதுதான் இந்த உலகம் இல்லையா. எப்படி இருக்கு உலகம் வந்து, ஆண் உடல், பெண் உடல், மிருக உடல், தாவர உடல், அப்புறம் பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, இப்படிதான் இருக்கு. இதுல ஆண் உடல் எல்லாம் அவன் என்று சுட்டி அறியப்படுகின்றது. தமிழ் சொற்கள் அதுக்கு ஏற்றபடி எப்படி இந்த சித்தாந்தத்துக்குன்னே பிறந்த மொழி, சிவருமான படைத்த மொழி அல்லவா, எப்படி சொற்கள் அமைதி அவன் அவள் அதுன்னு சொற்கள் அந்த ஏதுவுக்கு ஏற்றபடி எப்படி அதே நினைச்சு நினைச்சு நம்ம பார்க்கணும். ஆண் உடல்லாம் அவன் என்று சுட்டப்படுகின்றன, பெண் உடல்லாம் அவள் என்று சுட்டப்படுகின்றன, மற்றைய மிருகதாவர உடல்கள், மற்றைய சடப்பொருள்கள் எல்லாமே அது என்று சுட்டப்படுகின்றன. எனவே இந்த அவன் அவள் அது என்பதிலே சுட்டி அறியப்படுதல் அப்படிங்கிற ஏது இருக்கு, அந்த சுட்டு பெயர்களாலே அது தெரிஞ்சு போச்சு, சுட்டி அறியப்படுதல் இல்லையா. அவன் அவள் அதுங்கிறதுலே பலவாக இருக்கின்றது, சடமாக இருக்கின்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் நிறைய உடல்கள் இருக்கு, அவள்னு சொல்லி நிறைய உடல்கள் இருக்கு, அதுன்னு சொல்லி எத்தனையோ சடப்பொருள் இருக்கு, அனைத்தும் பல, அனைத்தும் சடம். உடல் சடம் தானே இல்ல, உயிர் போன பிறகு அதை நம்ம பேரை கூட நீக்கிருந்தோம், சடம் தானே சொல்றோம், அதே உடல் சடம் தானே அது. ஆகவே இப்படி பலவாகவும், பல உடல்களாகவும், பல பூதங்களாகவும் இருக்கின்றன, பலவாயும் சடமாயும் இருத்தல்களும் அதுல இருக்கு. அப்புறம் அவன் அவள் அதுல அந்த அவயவப்புடமை என்ன, ஆண் உடல், பெண் உடல், மிருக உடல், தாவர உடல், நிலம், நீர், நெருப்பு, இப்படி பகுதி பகுதியா இருக்கு பாத்தீங்களா, இந்த அவயவ பகுப்புடைமை. ஆக அவயவ பகுப்புடைமை, பலமாயும் சடமாயும் இருத்தல், சுட்டி எறியப்படுதல் ஆகிய மூன்று ஏதுக்களாலே, ஒரு ஏது இல்ல மூன்று ஏது சொல்லிட்ட, ஒரு காரணம் இல்ல, உலகம் நிலைத்த பொருள்னா சொன்னேன், நான் புடி மூன்று ஏதுகள் வச்சுக்கோ, ஒன்னு இல்ல மூணு, இந்த மூன்று காரணங்களாலும் உலகம் நிச்சயமாக நிலையான பொருள் கிடையாது, அது தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள் தான். எனவே அதற்கு காரியம்ங்கிற பேரை தான் கொடுக்கணும், அது காரியம்னு முடிவுறுதி ஆயிட்டு இருப்போம் இல்லையா. எனவே இன்னமே எந்த தடையும் இல்லை, எந்த ஒரு காரியத்திற்கும் நிமித்த காரணம் வேண்டும். பானையை பார்த்தால் அதை செய்த குயவனை நேரடியாக அவன் செய்யும் போது பார்க்காவிட்டாலும், இந்த பானை இருப்பதனாலே இதை செய்த குயவன் ஒருவன் உண்டு என்று எப்படி துணிவாயோ, அதுபோல அந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை படைத்த ஒரு முதல்வன் உண்டு என்று துணிய வேண்டும் என்று மெய்கண்டார் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அதுதான் இங்க சொல்வது. அப்ப இங்க அவினாபாவம், அந்த விட்டு நீங்காமை எதுக்கும் எதுக்கும் இருக்கு, காரிய பொருளுக்கும் நிமித்த காரணனுக்கும் இருக்கு. காரிய பொருள் இருக்குனாலே அதை செய்த நிமித்த காரணன் ஒருவன் இருக்க வேண்டும், அல்லது அந்த காரிய பொருள் எங்க இருந்து வரும், குயவன் செய்யாம பானை எங்க இருந்து வரும் இல்லையா. எனவே அந்த நிமித்த காரணனுக்கும் காரியத்துக்கும் இருக்க பாருங்க விட்டு நீங்காமை, அந்த விட்டு நீங்காமை தாங்க இங்க உள்ள பெரிய அனுமானம், அதுதான் முதல் சூத்திரத்தில் உள்ளது. அத மாதிரி இந்த உலகம் ஒரு காரிய பொருள், இந்த உலகமாகிய காரிய பொருளுக்கும் ஒரு நிமித்த காரணம் இருக்க வேண்டும். உலகம் காரிய பொருளுக்கு மூன்று ஏதுக்கள் சொல்லிட்டாரு, மூன்று ஏதுக்கள் சொல்லி இந்த உலகம் காரிய பொருள் என்பதை சாதித்தார். அப்ப காரிய பொருள் சாதித்தாலே முடிஞ்சது, இந்த காரிய பொருளுக்கு நிமித்த காரணம் ஒருவன் இருக்க வேண்டும், நிச்சயமா விட்டு நீங்காத தொடர்பு தான், ஏன்னா நிமித்த காரணம் இல்லாம காரியம் வராது. அந்த விட்டு நீங்காமையை சாதிச்சிட்டாலே விஷயம் முடிஞ்சிருது பாத்தீங்களா. ஆக எப்ப ஏற்பட்ட ஒரு யுக்தி வைத்திருக்கின்றார்கள், ரொம்ப லேசா சொல்லிட்டாங்க, நீ பகுத்து ஆராய்ந்து பார்த்தா என்றால் கடவுள் இல்லை என்று தெரிந்து கொள்வாயிங்க. பகுத்து ஆராய்வு இல்லாதனால்தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என்ன அப்படின்னா, கடவுள் இருக்கு என்பது தெரிந்து கொள்வதற்கு கடவுளை பார்த்துதான் தெரியணும்னு இல்ல, இந்த உலகத்தின் பகுப்பை பார்த்தாலே போதும், இந்த உலகத்தின் பகுப்பை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கின்றதே, அந்த அறிவு வந்தாலே இந்த உலகம் இப்படி அவயவ பகுப்புடையதாக இருக்கின்றது என்கின்ற ஒரு தெளிவு வந்துவிட்டாலே, அவயவ பகுப்புடையதெல்லாம் காரியம் என்று உணர்ந்து கொண்டாலே, காரியத்திற்கெல்லாம் நிச்சயமாக நிமித்த காரணம் வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு நமக்கு கிடைத்துவிடும். எனவே இந்த பகுத்தறிவின் விளைவு இறைவன் உண்டு என்ற கொள்கையில் தான் நம்மை கொண்டு போய்விடும். அதைத்தான் மெய்கண்டார் நமக்கு நயமாக காட்டியிருக்கின்றார். காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறியிருக்கின்றார். இதே யுக்தியைத்தான் திருவள்ளுவர் முதற்குறையிலேயே நயமாக காட்டியிருக்கின்றார். இறைவாழ்த்து சொல்லும்போது தான் ஒரு சைவ சித்தாந்தி என்பதை அவர் நயமாகத்தான் காட்டுவார். அது பொது நூல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எழுவாயாக அகர முதல் எழுத்தெல்லாம் ஓமை அது போல அப்படின்னு போட்டுக்கணும். அதுபோல ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு தான் சொல்லியிருக்கார். உலகத்தை தான் எழுவாக்கியிருக்கார் உங்களுக்கு தெரியும். அதாவது கடவுள் இந்த உலகத்திற்கு தலைவனாக இருக்கிறான் சொல்லாம உலகம் அவன் ஆதி பகவனை தலைவனாக உடையது அப்படின்னு உலகத்தை எழுவாக்கியிருக்கார். என்ன அப்படின்னா உலகம் தானே நமக்கு தெரிஞ்ச பொருள், தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை காட்டுகின்றார். அதே இப்படிதான் காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறுகின்றார். நாம் ஆகின்றோமே இந்த உலகம், இந்த உலகம் இருக்கிறதப்பா இது தனக்கு ஒரு தலைவனை உடையதுப்பா அப்படின்னார். அவன் ஆதி பகவன். பகவன்கிற சொல்லுக்கு சிவபெருமான் அப்படிங்கிற பொருளைத்தான் சமண சமயத்து நிகழ்ந்தவர்கள் கூட சொல்கின்றனர். ஏனென்றால் பயிற்சியில பகவன்கிற சொல் சிவபெருமானுக்கு தான் அதிகமாக பயன்படுத்தி வருது. நாம சொல்றதை விட்டுட்டோம், அதனால பலரும் பல விதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அப்படி இதே யுக்தியில் தான் அங்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே இங்கே இதுவரை நாம் பார்த்த கருத்து நூலிலே சூத்திரத்திலே எப்படி சொல்லப்படுகின்றது என்றால் அவன் அவள் அது எனும் அவை அப்படின்னு வரும். முதல்ல நான் வந்து அந்த சூத்திரத்தை எழுதி போட்டலாம்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப இதுவரை பார்த்துட்டோம், கருத்தை பார்த்துட்டோம். இனி அந்த மெய்கண்டாருடைய நடையின் மூலம் பார்ப்பது நமக்கு மிகவும் சிரமமாக நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நம்ம தேவையான கருத்துக்களை தான் நம்ம நம்முடைய மொழியில பார்த்து புரிந்து கொண்டோம். எனவே நான் இப்போது அந்த சூத்திரத்தை எழுதுகின்றேன். எனவே அது ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட பொருள் என்று சொல்கின்றார். அப்ப மூன்று தொழில் படக்கூடியதான் அது எப்படி உண்மை கேட்கும்போது அதற்கு காரணம் இருக்கின்றது என்றால் அது அவயவ பகுப்புடையது, பலவாகவும் சடமாகவும் இருப்பது, சுட்டி அறியப்படுவது. இந்த மூன்று காரணங்களாலே மூன்று எதுக்களாலே உலகம் முத்தொழிற்படும் முத்தொழிற்படும். எனவே அது ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்கின்றார். பாருங்க அதை எப்படி சொல்லிட்டார் அப்படின்னா உலகம் முத்தொழிற்படும் அவர் சொல்லும் போது கேள்விகள் எழும், அது முத்தொழிற்படும் எப்படி பொருந்தும் சொல்லிட்டு. அதுக்கு அப்புறம் பதில் சொல்ல வேண்டாம், முதல்ல அந்த பதிலே என்ன செஞ்சிருவோம், உலகத்து கூட சேர்த்தே சொல்லிடுவோம். உலகத்தின் அந்த இயல்பை உலகத்து கூட சேர்த்தே சொல்லிட்டோம்னா அது முத்தொழிற்படுமாங்கிற கேள்விக்கே இடமில்லை. ஒரு செய்தி போடணும், வாலிபர் கைது அப்படின்னு போடணும். அப்ப கேள்வி வாலிபர் கைதாமா, என்ன கைது, ஏன் கைது அப்படின்னு சொல்லி இல்லையா. அந்த கேள்விக்கே இடமில்லாம அந்த செய்தி எப்படி போடலாம், நகையை திருடிய வாலிபர் கைது அப்படின்னு போட்டுட்டா ஏன் கைதுங்கிற கேள்விக்கு இடம் இல்லை இல்லையா. அதுதான் வந்து உடம்போட புணர்த்தல் யுக்தியை சொல்றாங்க. அத மாதிரி இங்க உலகம்னு சொல்லும் போதே என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் அவள் அது என்று சுட்டி அறியப்படுகின்ற உலகம். அதுல மத்ததையும் சொல்லிக்கலாம், அவன் அவள் அது என்று அவைவ பகுப்புடைய உலகம், என்ன அவன் அவள் அது என்று பலமாகவும் சடமாகவும் விளங்கக்கூடிய உலகம், மூன்று தொழில்களை மூன்று தொழில்களுக்கு உட்படுவதால் அப்படின்னு சொன்னார்னா இந்த உலகம் ஏன் மூன்று தொழில்கள் உட்படுது அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்ல பாத்தீங்களா. அதுக்கு மேலையும் கேட்டுட்டு இருக்கான் இல்லையா. நியாயமா பார்த்தா அந்த கேள்விக்கு இடம் இல்ல, ஏன்னா அந்த காரணத்தை அடைமொழியாவே சொல்லிட்டாரு. இதுல அவைன்னு சொல்லியிருக்காரு பாருங்க, முதல் அடியில மூணாவது சீட்ல இருக்க அவைங்கிற சொல் இருக்கு. அந்த அவைங்கிற சொல்லால உலக தொகுதியை குறித்தார். பொதுவா அவைங்கிறத நாம வந்து பலவின் பாலா சொல்லுவோம், அகிரினை பலவின் பாலா சொல்லுவோம். இங்க அப்படி சொல்லல, என்ன சொல்லியிருக்காருன்னா உலக தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கூட்டம், உலகம் இருக்க இது பெரிய கூட்டம், அவன் அவள் அது இப்படி சுட்டேறியப்பட்ட பொருள்களால சேர்ந்த ஒரு பெரிய கூட்டம் இந்த உலகம். ஆண் உடல், பெண் உடல், மிருக உடல், தாவர உடல், பஞ்சபூதங்கள் இப்படி இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வந்து முத்தொழில் படும் அப்படின்னா அது தெளிவு. ஏன்னா இது சுட்டேறியப்படுகின்ற கூட்டம், இது அவயவ பகுப்புடைய கூட்டம், எனவே இது முத்தொழில் படுறது நியாயம்தான் அங்கேயே முடிஞ்சு போயிடும். அந்த கேள்விக்கே இடம் இல்லை, அல்லது கேள்வி மேல கேள்வி கேட்டு இருப்பாங்க, அதனால அப்படி அடைமொழியா போட்டார். அதே மாதிரிதான் அருள் வந்து சிவம் போட்டிருப்பார் சித்தியார் பாத்தீங்கன்னா தெரியும். ஆக அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பகுப்புடைய பலமாயும் சடமாயும் இருக்கக்கூடிய சுட்டி அறியப்படுகின்ற அவை, அதாவது உலக தொகுதி புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் அவள் அது எனும்னா அந்த எனும் ஒண்ணு ஒவ்வொன்று கூட போட்டுக்கோங்க. அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் இவ்வாறு பகுத்து பலவாய் சுட்டி அறியப்படுகின்ற அவை, அவை என்னது உலகத் தொகுதி. இந்த உலகத் தொகுதி மூ வினைமையின் வினைனா என்ன தொழில், மூ வினைமைனா மூன்று தொழில்களை உடையது, மூன்று தொழில்களுக்கு உட்படக்கூடிய நிலை. மூ வினைமையின் இன்னுங்கிறது ஆளும் புரிஞ்சுக்கிடணும். அது இன்னொரு ஏத பொருளை வந்தது சொல்லி தமிழாசிரியர்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம், அவர்களுக்கு தெரியும். மூ வினைமைனா மூன்று தொழில்களை உடையதால் அப்படின்னு நம்ம அர்த்தம் பார்த்தோம். இன் என்பது ஆளுங்கிற பொருளை பார்த்துக்கிடணும். இப்படி பல இடங்களில் நம்ம பார்ப்போம் இன்னும் ஆள்ல போட்டுக்கிடணும். அதனால் இதனால் காரணம் சொல்றோம், ரீசன்ஸ் சொல்றோம். நாம மூ வினைமைன்னா மூன்று தொழில்களை உடையதால், தோற்றிய பாருங்க தோன்றியன்னு சொல்லல, அங்கதான் கடவுள் உண்மையை நிலைநாட்டுறார், அந்த இடத்துல தான் பதி உண்மையை நிலைநாட்டுறார். தோற்றிய அப்படின்னா எனவே இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட பொருள் அப்படின்னா திதினா இப்போதைக்கு பொருள் இருக்கட்டும், என்ன எல்லாத்தையும் நம்ம ஒரு சேர பார்த்தா சிக்கல் என்ன ஆக, எனவே அது தோற்றுவிக்கப்பட்ட பொருள் அப்படின்ட்டார். அந்த தோற்றியங்கிறதுதான் இருக்கு, தோற்றுவிக்கப்பட்ட நீ எப்படியா சொல்லலாம் அப்படின்னு, அதுக்கு தான் அது மூன்று தொழில்களை உடையதால் அப்படிங்கறத முன்னாடி சொன்னார். மூன்று தொழில்களை உடையதுன்னு நீங்க எதை வச்சு சொல்லலாம்னா, அவனவள் அது எனும் உலக தொகுதி இல்லையா, அது அவனவள் அதுன்னு அவைவ பகுப்புடைய உலக தொகுதி இல்லையா, அவனவள் அதுன்னு பலவாக இருப்பதல்லவா, அவனவள் அதுன்னு சுட்டியறியப்படுவது அல்லவா, எனவே அது மூன்று வினைமைக்கு உடையதுதான், மூணு வினைப்படுவது உண்மையு சாதிச்சாச்சு இல்லையா, எனவே அது ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டதுதான். ஏன்னா மூன்று வினை உடையதுனாலே அது காரிய பொருள், காரிய பொருள்னா நிமித்த காரணம் கட்டாயம் இருக்கணும், விட்டு நீங்காத சம்பந்தம் ரெண்டுக்கும், புகனாலே நெருப்பு இருக்கணும், அத மாதிரி காரிய பொருள்னாலே நிமித்த காரணம் இருக்க வேண்டும், அத காரணத்தினாலே அது அந்த நிமித்த காரணனால் தோற்றுவிக்கப்பட்ட பொருள் என்று கடவுள் உண்மைக்கு எவ்வளவு அழகா நிலைநாட்டுறாரு பாருங்க இல்லையா. இத மாதிரிதான் வந்து அடுத்த சூத்திரத்துல பாசம் உண்டுன்னு நிலைநாட்டுவார், இந்த மாதிரி தகுந்த அனுமான பிரமாணம் கூட தான் நிலைநாட்டுவா, செய்வதாத்துல பாசம்னு சொல்லப்படுது அந்த பொருள் எல்லாம் உண்டு. அடுத்த மூன்றாம் சூத்திரத்துல பசு, பதி பசு ரெண்டாவது பொருளா சொல்லுவோம், இங்க மூணாம் சூத்திரத்துல கருத்தை எடுத்துக்கிட்டார், பசு உண்டுங்கிறத மூன்றாம் சூத்திரத்துல அருமையா நிலைநாட்டுவார். ஏன்னா பசுங்கிறது உயிர் தான், உயிர் உண்டுன்னு எத்தனையோ பேர் சொல்றாங்க, எத்தனையோ சமயங்கள் சொல்லியிருந்தேன், அவர்கள் வேற என்ன பொருள் எல்லாமோ உயிர்மாங்க, அதெல்லாம் மறுத்து அவற்றுக்கெல்லாம் வேறாக உயிர்னு ஒரு பொருள் உண்டு சொல்லிட்டு அவர் நிலைநாட்டுவார். நிலைநாட்டின பிறகு உண்டு நிலைநாட்டிருக்காரு மூணு சூத்திரங்கள்ல இல்லையா, அதுக்கப்புறம் தான் இலக்கணம் சொல்லுவார், பதியின் இயல்பு இப்படிப்பட்டது, பசுவின் இயல்பு இப்படிப்பட்டது, பாசத்தின் இயல்பு இப்படிப்பட்டது. அப்ப என்னன்னா இந்த வரிசை முறையை அப்படியே மாத்துவார், இந்த ஆர்டர் அப்படியே மாத்துவார். இங்க முதல்ல என்ன சொன்னார், பதி உண்டு நிலைநாட்டினார், ரெண்டாவது பாசம் உண்டு நிலைநாட்டினார், மூன்றாவது பசு உண்டு நிலைநாட்டினார். இலக்கணம் சொல்லும் பொழுது அப்படியே மாத்தி வரும், என்னன்னா முடிஞ்சது எது பசு, அந்த பசுவுக்கு இலக்கணம் முதல்ல, அப்புறம் அப்படி பின்னால வந்தீங்கன்னா நடுவில் தானே வரும் பாசம், வரும் பாச இலக்கணம் அஞ்சாவது சூத்திரம், அப்புறம் பதி இலக்கணம் ஆறாம் சூத்திரம். இப்படி இலக்கணம் இயல்புகள் என்ன அப்படிங்கறத இலக்கணம், இலக்கணம் சொல்லிட்டா இது முடிஞ்சது, பொது அதிகாரம் முடிஞ்சது. அப்புறம் உண்மை அதிகாரத்தில் என்ன சொல்லுவார்னா, சரி இந்த இலக்க இயல்புகளோடு மூன்று பொருளும் இருக்கின்றன, சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாம, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, தெரிஞ்சு வச்சுட்டு புசத்தை மூடி வச்சுட்டு அடுத்த காரியத்தை பார்த்துட்டு அடுத்த காரியத்தை பார்க்க தான் செய்யணும் இல்லைன்னு சொல்லல, ஆனா இதை படித்ததனால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, நிற்க அதற்கு தகவல் சொன்னாரே இல்லையா, கசடரை கற்றுட்டோம் பொருதி காலத்தை, சரி அதுக்கு தகுந்தபடி நிற்கணுமே, அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி சொல்ல வருகின்றார். அதாவது இப்போது நாம் இருக்கின்றோமே இந்த நிலை, இது கட்டு நிலை, இது பெத்த நிலை, இதிலிருந்து நாம் அந்த வீட்டு நிலைக்கு முத்திய நிலைக்கு செல்ல வேண்டும் இல்லையா, அப்ப அதுக்கு ஒரு கருவி.